We want to think again about that verse that we started with this morning.
இந்த காலை வேளையிலே நாம் ஆரம்பித்த அதே வசனத்திலே மீண்டும் இதை தியானிக்க விரும்புகிறோம்.
1 John and chapter 4 and verse 18.
1 யோவான் 4 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனம்.
Where it says there is no fear in love.
அன்பிலே பயமில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
But perfect love casts out fear because fear involves punishment.
பயமானது வேதனை உள்ளது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
And the one who fears is not perfected in love.
பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
Then in the next verse it tells us about this love.
அடுத்த வசனமும் இதே அன்பை குறித்து சொல்கிறது.
We love because he first loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
I'm not in that verse it doesn't say we love Jesus first because he loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லவில்லை.
It just says we love because he first loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அன்பு கூறுகிறோம்.
That means the reason I love my brother is because Jesus loved me. That's all.
இயேசு என்னை நேசித்தபடியினாலே தான் நான் என் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவ்வளவுதான்.
It's not because my brother loves me.
என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை.
If I love my brother because he loves me, well, there's no virtue in it because Jesus said, what credit is there if you love somebody who loves you?
உங்களை நேசிக்கிறவர்களே, நீங்கள் நேசிக்கிறது நிமித்தமாய் அதில் என்ன பலன் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஆகவே என்னுடைய சகோதரன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதில் சிறப்பு ஒன்றும் இல்லை.
But if you examine your own heart, you may find that the reason why you love certain people is because they love you.
உங்கள் இருதயத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் நேசிக்கிற ஒரு சில மக்களை ஏன் நேசிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களை நேசிக்கிற அப்படின்னாலே
That's a very shaky foundation.
அது மிகவும் ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது.
Will you build a house on a shaking foundation?
ஒரு ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரத்திலே உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டுவீர்களா?
We don't even use bricks for the foundation. We put granite stones or concrete.
அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கல்லை கூட பயன்படுத்துவதில்லை. நாம் நன்றாக சிமெண்ட் கலவையோ அல்லது கருங்கல்லையோ நாம் பயன்படுத்துகிறோம்.
Bricks may be all right for the building, but you can't put bricks in a foundation. It'll all get wet and dissolve.
கட்டடத்தின் மேல் பகுதிக்கு நாம் செங்கலை வைத்து கட்டலாம். அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கலை வைத்து கட்டினால் அது நனைந்து அது நொறுங்கிவிடும்.
So we are very careful about foundation of a house.
ஆகவே ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரத்தை குறித்து நாம் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
And I think many of us, our foundation is wrong when it comes to loving people.
ஜனங்களை நேசிக்கிற காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய அநேகருடைய அஸ்திபாரம் தவறாகத்தான் இருக்கிறது.
And that is why throughout the years many of us in our churches have had a problem with loving our fellow believers.
சக விசுவாசிகளை நேசிப்பதிலே எவ்வளவு ஆண்டுகளாக நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனை இருப்பதனுடைய காரணம் இதுதான்.
Don't you feel that your love house is shaken many times?
உங்கள் அன்பு என்னும் வீடுகளானது அநேக சமயங்களிலே ஆடக்கூடியதாக இருக்கிறதாக நீங்கள் உணரவில்லையா?
Even your love for the Lord sometimes is shaky.
தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு கூட சில சமயத்தில் ஆடி போய் விடுகிறது.
Definitely our love for one another.
கண்டிப்பாக சொல்ல போனால் நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் காண்பிக்கிற அன்பு அது ஆடுகிறதா அசைகிறதா இருக்கிறது.
Now we must lay it on a good foundation.
இப்பொழுது நாம் நல்ல ஒரு அஸ்திபாரத்திலே கட்டி எழுப்ப வேண்டும்.
I love my fellow believers.
நான் என் சக விசுவாசிகளை நேசிக்கிறேன்.
Because God loved me.
ஏனென்றால் தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
So the unshakable foundation for our house is God's love.
ஆகவே நம்முடைய வீடுகளுக்கு அசையாத ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
And because we have loved other people on the basis of their love for us,
மற்ற மக்கள் நம்மை நேசிக்கிற அந்த அடிப்படையிலே நாம் பிறரை நேசிக்கிறபடினாலே,
that means their love for me is the foundation on which I love them.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் என்னிடத்திலே காண்பிக்கிறார்களே அந்த அன்புதான் அஸ்திபாரம், அதன் மீது நான் கட்டுகிறேன்.
So one day when he stops loving me, he takes away my foundation.
அவர் என்னிடத்திலே அன்பு கூறுகிறதை ஒரு நாளில் நிறுத்தி விடும் பொழுது என்னுடைய அஸ்திபாரத்தையும் அவர் எடுத்துக் கொள்கிறார்.
Then my house collapses.
இப்பொழுது என்னுடைய வீடானது இடிந்து போகிறது.
It is impossible to stop loving other people if we make God's love our foundation.
தேவனுடைய அன்பை நம்முடைய அஸ்திபாரமாக மாற்றிவிட்டால் மற்ற இடத்திலே அன்பு கூறுவதை நிறுத்துவது என்பது கூடாத காரியமாக இருக்கும்.
And I'll tell you some of the other sins that we commit when we make love other person's love for a foundation.
மற்றவருடைய அன்பையே நம்முடைய அஸ்திபாரமாக நாம் அமைக்கும் பொழுது அதிலிருந்து பிற என்ன பாவங்களை எல்லாம் செய்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
In the church,
சபையிலே.
I have also seen this even among elders in the church.
சபையில் உள்ள மூப்பர்களிடத்திலே கூட நான் இதை பார்த்திருக்கிறேன்.
That when somebody loves them, they become partial towards them.
யாராவது அவர்களை நேசிக்கும் பொழுது இவர்கள் உடனே பட்சபாதம் காண்பிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள்.
That in different things in the church they show partiality.
சபையிலே பல காரியங்களை செய்யும் பொழுது பாரபட்சத்தோடு கூட செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
That means if he does something wrong, we don't take it so seriously.
அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
Because he has helped me in 101 ways.
ஏனென்றால் 101 காரியங்களுக்கு மேலாக அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
He has done so much good to me and helped me, and so I don't take it seriously when he does something wrong.
ஆகவே எனக்கு பல நன்மைகளை அவர் செய்திருக்கிறபடினாலே அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை நான் சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
Then I am not a servant of God.
அப்படியானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல.
Because God shows no partiality.
என்றால் தேவன் ஒரு காலம் பச்சபாதத்தை காண்பிக்கிறவர் அல்ல.
Even if a man has served God for 30 years, if he does wrong, God will say you're wrong.
ஒரு மனிதன் 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து வந்தாலும் கூட அந்த மனிதன் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து தவறு என்று தான் சொல்வார்.
Judas Iscariot served God, went out preaching in all 3.5 years, but he finally sent him to hell.
3 ஆண்டுகள் யூதாஸ் காரியோத்து பல இடங்களுக்கு சென்று பிரசங்கித்தானால் கடைசியாக அவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான்.
A man can serve God for 35 years and God can send him to hell.
ஒரு மனிதன் 35 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்தும் அதன் முடிவிலே தேவன் அவனை நரகத்துக்கு அனுப்ப முடியும்.
Because he goes into sin.
ஏனென்றால் அவன் பாவத்துக்குள்ளாக
செல்கிறான். No partiality with God.
தேவனிடத்திலே பாரபட்சமே இல்லை.
But we must be very careful, there's no partiality in our hearts.
நம்முடைய உள்ளத்திலேயும் கூட இந்த பட்சபாதம் காணப்படவே கூடாதபடிக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
When your parents,
அநேக நாம் பெற்றோராக இருக்கும் பொழுது,
we must not show any partiality to our children. They are all the same to us.
நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாம் நடத்த வேண்டும். எந்த பட்சபாதமோ பாரபட்சமோ காண்பிக்க கூடாது.
We may be happier with some of the children because they are following the Lord.
ஒரு சில பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதனால அவர்களை குறித்து நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம்.
But if you are partial, then you are not like God.
ஆனால் நீங்கள் ஒருதலை பட்சமாக இருந்தால் நீங்கள் தேவனை போல அல்ல.
Because God is not partial towards any of his children.
எந்த ஒரு பிள்ளைகளிடத்திலும் தேவன் பச்சபாதம் உள்ளவரே அல்ல.
And the other problem we can see is that when we want to do some favor to somebody, we may show favor to someone who has done a lot of good to us.
நாம் யாருக்காவது தயை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு யார் அதிக நன்மைகளை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தயையை காண்பிக்க விரும்புகிறோம்.
Even as an elder, you can show some favor to a brother because he does a lot of good to you.
நிறைய நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்யறபடினாலே நீங்கள் ஒரு சகோதரருக்கு நீங்கள் தயையை காண்பிக்க முடியும்.
And give him some opportunities in the church he is not qualified for.
சபையிலே தகுதி பெறாத ஒரு வேலைக்கு நீங்கள் அவருக்கு தருணம் கொடுக்கிறீர்கள்.
So we must never make another person's attitude towards us the foundation for our love for him.
ஆகவே ஒரு காலம் நம்முடைய மற்றவர்கள் மீது செலுத்தக்கூடிய நம்முடைய அன்புக்கு அஸ்திபாரமாக மற்றவர்கள் நம் மீது காண்பிக்கும் மனப்பான்மையை ஒரு காலம் வைக்க கூடாது.
The love in my heart must be the fruit of the Holy Spirit.
என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிற அன்பானது பரிசுத்த ஆவியானவருடைய கனியாக இருக்க வேண்டும்.
And it says we love because he first loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அன்பு கூறுகிறோம்.
So that love of God for us is the proper foundation for our life.
நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
And when we have that foundation, one proof is there will be no fear.
இந்த அஸ்திவாரத்தை நாம் கொண்டிருப்பதற்கு ஒரு நிரூபணம் என்னவென்றால் அங்கே பயம் இருக்காது.
Because there is no fear in love.
ஏனென்றால் அன்பிலே பயம் இல்லை.
This is one way by which we can find out whether we are believing in the true Christian faith.
உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மார்க்கத்திலே நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த ஒரு அடையாளத்தை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம்.
See 2 Corinthians chapter 11.
2 கொரிந்தியர் 11 அதிகாரம்.
Paul says,
பவுல் சொல்கிறார்,
that even in his day in the first century,
அவருடைய நாட்கள் அதாவது முதலாம் நூற்றாண்டிலே கூட,
there were people who were preaching verse 4 another Jesus.
நான்காம் வசனத்திலே அவருடைய காலங்களிலே கூட வேறொரு இயேசுவை பிரசங்கித்த மக்கள் இருந்தார்கள்.
And praying for people to receive some other spirit, not Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே அல்ல வேறொரு ஆவியை பெறும்படியாய் ஜனங்களுக்கு ஜெபித்தார்கள்.
Yeah, you mean there were preachers like that saying, okay, we'll pray for you, and they lay hands on somebody and the fellow receives some other spirit.
சில பிரசங்கியார்கள் அப்படி இருக்கிறார்கள், கைகளை வைத்து இவருக்கு ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறார்கள், அவர்கள் வேறொரு ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள்.
It's happening today also.
இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
That is why in CFC I have told the church and I tell all the churches, don't let anybody lay hands on your head.
ஆகவே தான் CFC சபையிலும் மற்ற சபைகளிலும் சொல்லி இருக்கிறேன், வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Except some elder brother in whom you have total confidence.
முழு நம்பிக்கை யார் உங்களுக்கு யார் மீது இருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Hebrews 6 says laying on of hands is one of the foundational doctrines in the Bible.
எபிரேயர் 6 ஆம் அதிகாரத்தில் கைகளை வைப்பது என்பது சுவிசேஷத்தில் காணப்படுகிற சில அஸ்திபாரமான போதனை.
Hebrews 6:2-4.
எபிரேயர் 6 ஆம் அதிகாரம் 2-லிருந்து 4 வசனங்கள்.
But then you must not allow anybody to do that.
வேறு யாருமே அதை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது.
Because you don't know what spirit that man has.
அந்த நபருக்கு என்ன விதமான ஆவி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது.
I remember once somebody put hands on my head without even asking me.
ஒரு முறை என்னை கூட கேட்காமலே என் தலை மீது கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒருவர்.
I pushed away his hand. I said, I don't want.
நான் தலை கையை அப்படியே தள்ளி விட்டு விட்டேன். எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன்.
It doesn't matter if he gets offended.
அவர் அதை குறித்து மனத்தாங்கள் அடைந்தாலும் கூட அது பொருட்டல்ல.
He was a believer but I had no confidence in him.
அவர் ஒரு விசுவாசி தான் ஆனால் அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை.
So we must not say oh he will get offended. Let him get offended.
ஐயோ அப்படி செய்தால் அவர் மனம் வருந்துவார் என்று சொல்லக்கூடாது. அவர் மனம் வருந்தினால் வருந்தட்டும்.
I don't want to have another spirit from anybody.
யாரிடத்திலிருந்தும் எனக்கு வேறு ஒரு ஆவி வந்துவிடக் கூடாது.
But if you have total confidence in a brother that he is a man of God then you can allow him to lay hands on your head.
ஒரு தேவ மனிதர் அவர் தேவ மனிதன் தான் என்கிற அந்த முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தலையை கை வைப்பதற்கு அனுமதிக்கலாம்.
Otherwise there were people there, you know, Paul laid hands on Timothy's head.
பவுல் தீமோத்தேயுடைய தலையிலே கையை வைத்தார்.
Paul told Timothy lay hands on people but don't just go around laying hands on anybody.
பவுலும் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தலை மீது கை வைத்து ஜெபி என்று சொன்னார். எல்லார் மீதும் கை வைக்க முடியாது சொல்லவில்லை.
And here he says there are some people who are receiving another spirit.
வேறு ஒரு ஆவியை பெற்றுக்கொள்கிற மக்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம்.
And also he says there are certain people preaching another gospel.
அதே சமயத்தில் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
Now how do you know that what you are hearing is the true gospel?
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
It will remove fear from your heart.
அது மெய்யான சுவிசேஷமா இருந்தால் உங்கள் பயத்தை உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
It will remove condemnation from your heart.
ஒரு குற்ற உணர்வை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
It will remove guilt from your heart.
குற்ற மனசாட்சியை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
It will give you faith that God is a good God.
தேவன் நல்ல தேவன் என்கிற விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
If that type of faith does not come into your heart then the gospel you are hearing is not the true gospel.
இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் உள்ளத்திலே வரவில்லை என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது அது மெய்யான சுவிசேஷம் அல்ல, அது வேறொரு சுவிசேஷம்.
Please remember these words.
இந்த வார்த்தைகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
There is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை.
That is a word God wants to give to all of you.
உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை.
I was asking the Lord for a word to share with all of you and that is the word the Lord gave me.
உங்கள் எல்லாரத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியான ஒரு வார்த்தை ஆண்டவரே தாரும் என்று கேட்டேன். இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு கொடுத்தார்.
Tell them there is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை என்பதை சொல் என்று சொன்னார்.
That means when you know God's love as a foundation in your life there will be no fear.
தேவனுடைய அன்புதான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அங்கே பயமே இருக்காது.
Fear means the house is shaking.
பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அஸ்திபாரம் அல்லது வீடு அசைகிறது என்ற பொருள்.
I know in my own life for many years after I accepted Jesus and my house was shaking.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வீடானது அசைகிறதா இருந்தது.
Because the people who laid a foundation in my life as a when I was born again were not wise builders.
நான் மனந்திரும்பின அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை போட்டவர்கள் அவர்கள் ஞானமுள்ள சிற்பாசாரிகள் அல்ல.
You know like if you get some useless mason he doesn't lay a proper foundation for your house.
சரியாக வேலை செய்ய தெரியாத ஒரு மேசனை நீங்கள் கூப்பிட்டால் அவர் சரியான ஒரு அஸ்திபாரத்தை போட மாட்டார், தவறாய் செய்து விடுவார்.
Look what Paul says in 1 Corinthians 3:10.
1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
1 Corinthians 3:10.
1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனம்.
All those especially elder brothers and others who preach the word of God must remember this verse.
எல்லா மூப்பர்களும் விசேஷமாய் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1 Corinthians 3:10.
1 கொரிந்தியர் 3:10.
No according to the grace of God given to me as a wise master builder I laid a foundation.
எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன்.
And that foundation is something that drives away all fear.
இந்த அஸ்திபாரம் என்பது எல்லா விதமான பயங்களையும் புறம்பே தள்ளுகிறது.
In all false religions in the world.
இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா பொய்யான மதங்களிலேயும்
And that means all religions.
அவருடைய பொருள் என்ன? எல்லா மதங்களிலேயும்
they preach a god whom you are afraid of.
நீங்கள் பயப்படக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கடவுளை போதிக்கிறார்கள்.
Have you ever heard of a religion that tells you that God is a loving father?
ஒரு அன்பான தகப்பன் என்று பிரசங்கிக்க கூடிய எந்த ஒரு மதத்தையாவது நீங்கள் பார்த்ததுண்டா?
Have you ever heard of a religion that tells you God loves sinners, adulterers, thieves?
பாவிகளையும் விபசாரக்காரர்களையும் திருடர்களையும் அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று எந்த மதமாவது போதிக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா?
Have you ever heard of a religion that tells you that it is not by becoming good that we go to heaven?
நாம் நல்லவர்களாய் மாறுவது நிமித்தமாய் பரலோகத்துக்கு போக முடியாது.
Have you ever heard of a religion that tells you no matter how hard you try you cannot become good?
எவ்வளவு நீங்கள் கடினமாய் முயற்சி செய்தாலும் நீங்கள் நல்லவர்களாக மாற முடியாது என்று போதிக்கிற மதத்தை கேட்டிருக்கிறீர்களா?
Almost all religions teach if you are good you go to heaven.
கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே நீ நல்லவனாய் இருந்தால் மோட்சம் போகலாம் என்று தான் போதிக்கிறார்கள்.
That in the final day God will take a balance and put all your good deeds and bad deeds.
கடைசி நாளிலே திராசை ஒன்றை கடவுள் எடுப்பார். அதிலே நல்ல புண்ணிய காரியங்களையும் பாவமான காரியங்களும் இரண்டு தட்டிலே போட்டு எது அதிகமாக இருக்குது
என்று பார்ப்பார்.
அந்த திராசை வைத்து தான் நீ பரலோகத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதா என்பதை தீர்மானிப்பார்.
So people try to be good.
இப்போ ஜனங்கள் நன்மை செய்கிறார்கள்.
Do good to poor people.
ஏழைகளுக்கு அன்னதானம் போன்றதான தர்மங்களை செய்கிறார்கள்.
Not because they love them but because they love themselves they want to go to heaven.
அவர்கள் ஏதோ ஏழை மக்களை நேசிப்பதனாலே அவர்கள் அப்படி செய்வதில்லை. தங்களை நேசித்து எப்படியாவது மோட்சம் போனால் போதும் என்று சொல்லி செய்கிறார்கள்.
That's why the Bible says you can give all your money to the poor and still not have love in your heart.
ஆகவே தான் வேதம் சொல்கிறது உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் என்று வேதம் சொல்கிறது.
There is no religion that teaches God is a God of perfect love.
தேவன் பூரண அன்புள்ளவர் என்று போதிக்கிற எந்த ஒரு மதமும் இந்த உலகத்தில் இல்லை.
And that establishes you in that.
இந்த அன்பிலேயே உங்களை நிலைத்திருக்க செய்யத்தக்கதான மதமும் இல்லை.
And I want to say 90% of Christianity is also preaching a false religion.
இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவத்திலே 90% இந்த பொய்யான மதத்தை தான் பிரசங்கிக்கிறது.
Why? Because 90% of Christians are full of fear.
ஏன்? 90%க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் பயத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
Just like all the unbelievers.
அவிசுவாசிகளை போலவே இவர்களும் இருக்கிறார்கள்.
And especially when you come to the last days.
குறிப்பாக கடைசி நாட்களிலே வரும்பொழுது.
We read in Luke's Gospel,
Luka Suvisesham,
chapter
21, 21st adhigaram,
that things are going to be so bad.
காரியங்கள் மிகவும் மோசமாக போகிறது.
In the last part of verse 25 it talks about these tsunamis that will come in the last days.
21st adhigaram 25th vasanathin kadaisi pogudile paarpeergal endru sonnal kadaisi naatile varakkudaiya tsunamiyai kurithu vaasikkirom.
It's written there. Jesus spoke about it.
Yesu adai kurithu pesi irukkar.
Tsunami is only a Japanese word but this is the same thing is written here.
Tsunami என்பது ஜப்பானிய ஒரு பதம் வார்த்தை. ஆனால் இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும்.
Yeah, that is the same thing.
ரெண்டும் ஒன்றுதான்.
And when that happens,
அது நடக்கும் பொழுது
what will happen?
என்ன நடக்கும்?
Verse 26.
26ஆம் வசனம்.
Men's hearts will faint from fear thinking of what is coming in the world.
பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இதயம் சோர்ந்து போய்விடும்.
And then very soon after that verse 27 the son of man will come in a cloud.
உடனடியாக மனுஷ குமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு வருவார் மேகத்திலே.
That means these are signs that Jesus is coming soon.
இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம்.
So when these things happen
இவைகள் நடக்கும் பொழுது
while everybody's heart is full of fear
எல்லாருடைய இதயமும் பயத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது
they don't have a good foundation the house is shaking
அவளுடைய வீடு அசைகிறது நல்ல அஸ்திபாரம் இல்லை.
What should we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
It says here in verse 28
28ஆம் வசனம்
straighten up and lift up your heads
நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்
because your redemption has come very near
மீட்பு சமீபமாய் இருக்கிறபடினாலே.
You know, it's like a man who has been in jail for many years.
அநேக ஆண்டுகளாக ஒரு மனிதன் ஜெயிலில் இருக்கிறான்.
And he knows that the time he was put for jail is now finishing next week or something it is going to be finished.
சிறைச்சாலை தண்டனையானது முடிவடைய போகிறது. இன்னும் அடுத்த வாரத்திலே விடுதலையாக போகிறான்.
Because he was put for 10 years and almost 10 years is almost over now.
10 ஆண்டு சிறை தண்டனை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிய போகிறது.
So in a few days he is going out.
இன்னும் ஒரு சில நாட்களிலே சிறைச்சாலையை விட்டு விடுதலையாக வெளியே போக போகிறான்.
He is so happy.
மிகவும் சந்தோஷமா இருக்கிறான்.
He is still in the jail but he knows only few more days.
சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். ஆனாலும் இன்னும் ஒரு சில நாட்கள் என்று அறிந்தபடினாலே சந்தோஷமா இருக்கிறான்.
Suddenly become happy.
திடீரென சந்தோஷமாகி விட்டான்.
He is not going looking down with a long face.
நீண்ட முகத்தோடு துக்க முகத்தோடு தலை கவிழ்ந்தவாறு இருப்பதில்லை.
He is so happy. People ask why you so happy.
அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஜனங்கள் பார்த்து எப்படிப்பா சிறைச்சாலையில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறா என்று கேட்கிறார்.
Time of my redemption is drawing near.
மீட்பின் நாள் சமீபமாக இருக்கிறது.
That is how we must be.
இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும்.
No fear.
பயமே இல்லை.
Because God loves us perfectly.
என்றால் பூரணமாய் தேவன் நம்மை அன்பு கூறுகிறார்.
You know, when we grew up as children,
நாம் பிள்ளைகளாய் வளரும் பொழுது,
maybe our parents told us,
நம்முடைய பெற்றோர் சொல்லி இருக்கலாம்,
if you are a good boy, mommy will love you.
நல்ல பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிப்பேன்.
You are a bad boy, mommy won't love you.
நீ கெட்ட பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிக்க மாட்டாங்க.
Many of us may have heard that from our childhood.
நம்மில் அநேகர் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கலாம் இப்படி.
So or our father may have told us like that.
அல்லது அப்பா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம்.
So we get a concept in our mind from childhood.
ஆகவே சிறு பிராயம் முதலே நம்முடைய மனதிலே ஒரு தத்துவம் ஆரம்பிக்கிறது.
If I'm good, daddy loves me.
நான் நல்லவனா இருந்தால் அப்பா என்னை நேசிப்பார்.
If I'm bad, daddy doesn't love me.
நான் கெட்டவனா இருந்தால் அப்பா நேசிக்க மாட்டார்.
Then one day we hear the gospel that God is a father.
ஒரு நாளிலே தேவன் ஒரு தகப்பன் என்கிற சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறோம்.
So what does this word father mean?
ஆகவே தகப்பன் என்ற பொருளுக்கு பொருள் என்ன?
Then I think of my earthly father. That's the only way I can understand father.
என்னுடைய பூமிக்குரிய தகப்பனார் எண்ணி பார்க்கிறேன், அப்படி மட்டுமே நான் பரலோக தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்.
See, any word that we use, we form a picture in our mind.
எந்த வார்த்தையை நாம் உபயோகித்தாலும் உடனடியாக நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை நாம் பதிவு செய்து விடுகிறோம்.
Like if you talk about elephant and nobody has seen an elephant or even a picture of elephant, they can't picture what elephant is.
யானை என்று சொன்ன உடனே இதுவரை யானையும் பார்க்காதவர்கள், யானையுடைய படத்தையும் இதுவரையும் பார்க்காதவர்கள் யானையை காட்சியாக சித்தரித்து பார்க்க முடியாது மனதிலே.
Think of some animal which you have not seen or picture and you hear of that, you don't know what it looks like.
படத்திலே கூட பார்த்ததில்லை, நீங்கள் நேரடியாகவும் பார்த்ததில்லை, அந்த தெரியாத ஊர் பேர் தெரியாத ஒரு விலங்கை சொன்னால் நீங்கள் எதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Every word we form a picture in my mind what that is.
ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை குறித்ததான ஒரு படத்தை நாம் மனதிலே பதிவு செய்திருக்கிறோம்.
That is how children learn.
இப்படித்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள்.
You show them picture of house and say this is house.
ஒரு வீட்டு படத்தை பார்த்து இதுதான் வீடு என்று சொல்லி கொடுக்கிறோம்.
Children's book, cat, there's a picture of a cat there.
பூனை என்று படித்தால் அங்கே பூனையோட படம் இருக்கிறது.
That is how children are taught.
இப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம்.
So you say father.
ஆகவே அப்பா என்று சொன்னால்
God is a father.
தேவன் ஒரு தகப்பன்
என்று சொன்னால் then you begin to think of your father.
ஆகவே உடனடியாக உங்களுடைய அப்பாவை நீங்கள் மனதிலே எண்ணி பார்க்கிறீர்கள்.
And in the beginning your understanding of God is something like your father.
ஆரம்பத்திலே உங்களுடைய புரிந்துகொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்றால் தேவன் என்றால் எங்க அப்பாவை போல இருப்பவர்.
Your father may be a very strict person.
உங்க அப்பா மிகுந்த கண்டிப்புள்ளவராய் இருக்கலாம்.
Maybe he was a good person but very strict. You can't talk to him about.
நல்ல ஒரு மனிதர் தான் உங்கள் அப்பா, ஆனால் அப்பா விடத்தில் பேச முடியாது, கண்டிப்பானவர்.
You can't become very friendly with him.
உங்கள் அப்பாவோடு கூட ஒரு நண்பனாய் நீங்கள் மாற முடியாது.
See, all of us in our growing years we have sexual problems.
வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே பாலியல் தொடர்புடைய பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்கிறது.
Every human being.
ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது.
Boys more than girls.
பையன்களுக்கும் பெண்களுக்கும்.
But boys more than girls.
பையன்களுக்கு பெண்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும்.
But girls also will fall in love with somebody.
ஆனால் பெண் பிள்ளைகள் கூட ஒரு பையன்களோடு கூட காதலில் விழுந்து விட முடியும்.
But when that happens.
அப்படி நடைபெறும் பொழுது.
How many of you went to your father immediately?
உடனடியாக எத்தனை பேர் உங்க அப்பாவிடத்தில் சென்றீர்கள்?
And said, Dad, I've got a sexual problem.
அப்பா, எனக்கு பாலியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது.
Have you ever done that?
இப்பொழுதாவது நீங்கள் அப்பாவிடத்தில் சொல்லியிருக்கிறீர்களா?
Whom do you talk about your sexual matters with?
நீங்கள் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அல்லது காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் யாரிடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள்?
All your worldly classmates in school and college.
பள்ளியிலேயும் கல்லூரிலேயும் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களிடத்திலே போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள்.
You say, why don't you talk to your father?
ஏன் அப்பாவிடத்தில் பேசக்கூடாது?
Oh, how can we talk about such things?
அப்பாவிட்ட போய் அவங்க பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள்.
If you fall in love with somebody, you don't tell your father.
யாரிடத்திலாவது நீங்கள் காதலில் விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்பாவிடத்தில் போய் சொல்ல மாட்டீர்கள்.
So we have an idea of a father. Maybe he takes care of us and all that, but we can't talk all these private personal things to him.
ஆகவே அப்பா என்றால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பராமரிக்கிறார், நம்மை கவனித்துக் கொள்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவரிடத்தில் பேச முடியாது என்ற ஒரு கற்பனையை நாம் வளர்த்துக் கொள்கிறோம்.
So like this children's story book, cat, dog and all that.
சிறு பிள்ளையுடைய கதை புத்தகத்திலே நாய் பூனை என்ற படங்களை போல.
So we think father.
தகப்பன் என்ற ஒரு படம் பார்த்தோம்.
God is a father.
தேவன் ஒரு தகப்பன்.
We can't go to him and talk to him about sexual problems.
அவரிடத்தில் போய் நம்முடைய பாலியல் சம்பந்தமான உறவு சம்பந்தமான காரியங்களை எல்லாம் பேச முடியாது.
We only talk about some serious things.
சில சீரிய காரியங்களை மட்டுமே பேச முடியும்.
It's completely wrong.
அது முற்றிலுமாய் தவறு.
God is a loving father.
தேவன் ஒரு அன்பான தகப்பன்.
He is interested in every little thing.
ஒவ்வொரு சிறு காரியத்திலேயும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
Even if you have lost some small thing, you must say, Lord, Dad, please help me to find that.
ஏதோ ஒரு காரியத்தை தொலைத்து விட்டீர்கள், அப்பா எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் பேச வேண்டும்.
Jesus told us to call him Father.
இயேசு தேவனை பிதாவே என்று அழைங்கள் என்று நமக்கு போதித்திருக்கிறார்.
Old Testament, nobody could call him father.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாருமே தேவனை தகப்பனே என்று கூப்பிடவே முடியாது.
That is why they had a lot of fear in their religion.
ஆகவே தான் அவருடைய மார்க்கத்திலே எவ்வளவு பயங்கள் இருந்தது.
Under the law they lived in fear.
நியாயப்பிரமாணத்தின் கீழாக அவர்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள்.
There was a curse.
அங்கே ஒரு சாபம் இருந்தது.
It was a terrible time.
அது பயங்கரமான காலமாக இருந்தது.
Because you never know where you displeased God.
எந்த இடத்திலே தேவனை நாம் துக்கப்படுத்துவோம் என்றே கண்டுபிடிக்க முடியாது.
God was very strict.
தேவன் கண்டிப்புள்ளவராய் இருந்தார்.
See one example I'll show you.
நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
In 2 Samuel.
2 சாமுவேல் புத்தகம்.
And chapter 21.
21 அதிகாரம்.
And the first verse.
முதல் வசனம்.
2 Samuel 21 verse 1.
414 ஆம் பக்கம் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனம்.
There was a famine in the days of David for 3 years.
தாவீது நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது.
David sought the Lord.
தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்தான்.
The first year there was a famine. He said, oh, maybe there were not enough rains.
முதல் வருஷத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தால் போதுமான மழை பெய்யவில்லை, ஆகவே தான் இதுதான் பஞ்சத்திற்கு காரணம் என்று சொல்வீர்கள். இரண்டாம் ஆண்டும் பஞ்சம்.
Third famine, third year famine.
மூன்றாம் ஆண்டும் பஞ்சம்.
He said, Lord, is there some spiritual reason for this?
ஆண்டவரே, இதற்கு ஆவிக்குரிய காரணம் ஏதாகிலும் உண்டோ?
God said, yes.
ஆம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக,
Saul killed some Gibeonites.
சவுல் கிபியோனரை கொன்று போட்டான்.
Those were people to whom Joshua had made a covenant earlier that he'll never kill them.
இவர்களை ஒரு காலம் கொல்ல மாட்டேன் என்றதான ஒரு உடன்படிக்கையை இந்த கிபியோனியரோடு கூட யோசுவா உடன்படிக்கை செய்திருந்தான்.
But Saul disobeyed it.
சவுலோ அதற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான்.
How many years passed by?
எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது பாருங்கள்.
Now the punishment is coming.
இப்பொழுது போய் தண்டனை வருகிறது.
The seed was sown many years earlier.
இந்த விதையானது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக விதைக்கப்பட்டது.
It's like sowing a mango, you don't get the fruit next year.
நீங்கள் இந்த வருஷம் ஒரு மாங்காயை நட்டு வைத்தால் அடுத்த வருஷத்திலே மாங்காயை பறிக்க முடியுமா?
You sow it and then many years later suddenly it comes up.
நீங்கள் விதைத்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து மாங்காய் காய்க்கிறது.
This punishment also was like that.
தண்டனையும் அப்படித்தான்.
Long ago some Saul did something, suddenly the punishment comes up.
ஒரு ஆண்டுகள் முன்பாக சவுல் ஏதோ தவறு செய்து விட்டான், இப்பொழுது அதனுடைய தண்டனை வருகிறது.
They never knew God as a father.
ஏனென்றால் தேவனை ஒரு காலம் அவர்கள் தகப்பனாக அறிந்ததில்லை.
You know, sometimes you read in the paper.
சில சமயத்திலே செய்தித்தாளிலே வாசிக்கிறீர்கள்.
Some police officer did something wrong 5 years ago, now the CBI has caught up with him.
5 ஆண்டுகள் முன்பாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறை போலீஸ்காரர் செய்துவிட்டார், போலீஸ் ஆபீசர் செய்து விட்டார், இப்பொழுது சிபிஐ அவரை வந்து பிடித்து விட்டது 5 வருடங்கள் கழித்து.
This is how it is in the world and this is how it is in factories and all that.
இப்படித்தான் இந்த உலகத்திலேயும் தொழிற்சாலைகளிலேயும் காணப்படுகிறது.
But a father is not like that.
ஆனால் ஒரு தகப்பன் அப்படி அல்ல.
I mean, supposing you suddenly catch your child and hit him, 10-year-old child.
திடீரென்று 10 வயசு பையனை பிடிச்சி நல்லா அடி கொடுக்கிறீர்கள்.
And he said, Daddy, why you hit me?
Appa, yen ne adikireergal endru kekkran.
You remember 5 years ago you did something wrong?
5 varshathukku munbaga nee seidha thavarai marandu vittaya endru neengal kekkireergal.
I don't remember. What is
enna thappu seidhene theriyavillai 5 varshathukku munbaga.
Will you do that?
Neengal appadi seivireergala petrorai irukkira neengal?
No.
Illai.
But you know, there are some believers who ask that type of question.
Anal ipidi patta kelviye kekkira sila viswasigal irukkirargal.
Some problem, some sickness comes.
ஏதோ ஒரு வியாதி வந்துவிட்டால், ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால்,
say, Lord, is this for what I did wrong 10 years ago?
ஆண்டவரே, 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தவறு செய்தேனே, அதனுடைய விளைவா இது என்று இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள்.
Why they ask question like that?
ஏன் இப்படி கேள்வி கேட்கிறார்கள்?
Because they think God is like CBI, not like a father.
தேவன் ஒரு CBI அதிகாரி போல இருக்கிறார், அவர் தகப்பன் அல்ல என்று எண்ணுகிறபடினாலே.
After 10 years of investigation only they come and punish you.
10 வருஷம் அவர்கள் புலன் விசாரணை செய்து 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 இப்பொழுது தண்டனை கொடுக்கிறார்கள்.
See, even Job, you just read in chapter 13.
யோபும் கூட அவனை குறித்து நாம் 13 அதிகாரத்தில் யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Job, you know, God said he was the most upright man in the whole world.
இந்த முழு உலகத்திலே மிகுந்த சன்மார்க்கமாய் இருந்தார் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார்.
the Lord told Satan that in the whole world he is the most spiritual man.
முழு உலகத்திலே மிகுந்த ஆவிக்குரிய மனிதன் யோபு தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
Very rarely that you find certificate like that given to anybody.
யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை கொடுப்பது பார்ப்பதற்கு அரிதான காரியம்.
God once gave certificate to Moses. He is the humblest man in the whole world.
முழு உலகத்திலேயும் உள்ள சாந்தம் உள்ளமுள்ள மனிதன் இவர்தான் என்று மோசேயை குறித்து ஒரு முறை ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
So Job also most upright man.
அவரும் கூட மிகுந்த சன்மார்க்கமான மனிதர்.
He was now a grandfather because his children 10 children were all living in separate houses. We read chapter 1
பேர பிள்ளைகள் இருந்தது ஏனென்று சொன்னால் 10 பிள்ளைகளும் வித்தியாசமான வேறு வேறு வீடுகளிலே வசித்து வந்தார்கள்.
They were married.
அவரெல்லாம் திருமணமானவர்கள்.
Job was an old man.
யோபு மிகுந்த வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தார்.
And then he gets all this sickness.
அப்பொழுது அவருக்கு எல்லா வியாதிகளும் வந்து
விடுகிறது. His business is lost.
தன்னுடைய தொழில் போய் விடுகிறது.
Children die.
பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள்.
And he asks God a question.
தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
Chapter 13.
13ஆம் அதிகாரம்.
Verse 24.
24ஆம் வசனம்.
Why do you hide your face from me and consider me to be your enemy?
நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன்?
Verse 26.
26ஆம் வசனம்.
Why are you doing all these bitter things against me and making me inherit the sins I did in my younger days?
மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். ஏன் என்று கேட்கிறார்.
So Job also did some sins in his younger days.
ஓஹோ, யோபும் கூட சிறு வயதிலே பாவங்களை தவறுகளை செய்திருக்கிறார்.
Just like many of us.
நம்மில் இருக்கிற அனைவரை போல.
But one encouragement is that even people who have fallen like that in their younger days can one day become the most godly man in the whole earth.
இப்படி வாலிப நாட்களிலே சிறு பிராயத்திலே விழுந்தவர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மிகுந்த தேவபக்திக்கு ஏதுவானவர்களாய் மாறிவிட முடியும்.
So don't get discouraged because you did some stupid things when you were young.
ஆகவே சிறு பிராயத்திலே சில புத்தியீனமான காரியங்களை செய்தபடியாலே நீங்கள் சோர்வடைந்து போக வேண்டாம்.
Many godly men have done many stupid things when they were many sins when they were young.
அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் சிறு பிராயமாக இருக்கும் பொழுது அநேக பாவங்களை செய்திருக்கிறார்கள், புத்தியீனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள்.
Even David who was anointed when he was 20 years old.
20 வயதாக இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதும் கூட.
You would think a young fellow like that would not have committed anything wrong in his life.
அப்படிப்பட்ட வாலிபன் எந்த தவறையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்கள்.
But do you know what he prays?
அவன் என்ன ஜெபிக்கிறார்?
He prays in Psalm 25, please don't remember the sins of my youth. Psalm 25 verse 7.
சங்கீதம் 25:7 அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிருமாண்டவரே.
Psalm 25 verse 7.
சங்கீதம் 25:7.
Even David who became a man after God's own heart when he was young he did a lot of sins.
தேவனுடைய இருதயத்தேற்ற மனிதனாய் மாறின தாவீதும் கூட சிறு பிராயத்திலே பல அக்கிரமங்களை செய்திருக்கிறார்.
But
ஆனால்
would you like to know what those sins were?
அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா?
You have a curiosity to find out what sins David committed when he was young?
தாவீது சிறு பிராயத்திலே என்ன பாவங்கள் எல்லாம் செய்தார் என்று அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு நட்பாசை இருக்கிறதா?
He doesn't tell us.
அவர் அதை சொல்லுவதில்லை.
And Job doesn't tell us also.
யோபும் கூட தன்னை சிறு பிராயத்தினுடைய அக்கிரமங்களை சொல்லுவதில்லை, மீறுதல்களை சொல்லுவதில்லை.
And you should follow their example and you should also not tell anybody. Yeah, so as I said, we should not tell other people the sins we committed when we were young.
ஆகவே நாம் சிறு பிராயத்திலே செய்த பாவங்களை மீறுதல்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது.
I give you the example of Job and David to show that even if you did wrong things, if you have repented and asked God to forgive you, you can still become a man after God's own heart.
தாவீது யோபு இவருடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் சிறு பிராயத்திலே பாவங்களை செய்திருந்தாலும் அதை குறித்து நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு தேவ மனிதனாய் கண்டிப்பாய் மாற முடியும்.
But see, even Job, he thought God is now punishing me because 50 years ago I did something wrong when I was 17 years old.
நான் 17 வயதா இருக்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்கு இப்பொழுது எனக்கு தண்டனை வருகிறது என்று யோபும் கூட எண்ணினார்.
So that is the thought that comes to many people.
அநேக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது.
What does that prove?
இது எதை நிரூபிக்கிறது?
It proves that Job did not know God as a father.
யோபு தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நிரூபிக்கிறது.
He knew him like some police checking up and investigating and coming and punishing him after 50 years.
ஒரு போலீஸ் அதிகாரி அவர் எத்தனையோ புலன் விசாரணை எல்லாம் செய்து 50 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுக்கிற ஒரு நபரை போல தான் தேவனை யோபு அறிந்திருந்தார்.
So don't get such thoughts in your head.
ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் தலையில உதிக்க வேண்டாம்.
If you have sinned,
நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால்,
you have really sorry for what you did.
நீங்கள் செய்த பாவத்திற்கு உண்மையாலுமே நீங்கள் மனஸ்தாபப்பட்டீர்களானால்,
it doesn't matter even if the sins are so bad like you have to be crucified like the thief on the cross.
அந்த கள்ளனை போல சிலுவிலே அறையப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாவம் கொடியதா இருந்தாலும் கூட,
it can be forgiven in a moment.
அது ஒரு கணப்பொழுதிலே மன்னிக்கப்பட முடியும்.
If you repent,
நீங்கள் மனம் திரும்பினால்,
believe that Jesus died for all those sins,
அந்த எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதை நீங்கள் நம்பினால்,
and believe that the blood of Jesus is more powerful than your sin,
உங்களுடைய பாவத்தை காட்டிலும் இயேசுனுடைய இரத்தமானது அதிக வலிமை பெற்றதா இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால்,
don't glorify your sin so much that even the blood of Jesus cannot cleanse it.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே கூட என்னுடைய பாவங்களை கழுவ முடியாதபடிக்கு உங்களுடைய பாவத்தை மகிமைப்படுத்தி விட வேண்டாம்.
And then believe that God has forgiven you.
தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று
நம்புங்கள்.
அவர் மன்னித்தது மட்டுமல்ல,
it says in Hebrews 8:12, I will not remember it anymore.
எபிரேயர் 8:12 இல் சொல்லப்பட்டது போல அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
But Hebrews 8 was not written in Job's time.
ஆனால் எபிரேயர் 8 அதிகாரமானது யோபுவின் நாட்களில் எழுதப்படவில்லை.
It was not written in David's time.
தாவீதின் நாட்களில் எழுதப்படவில்லை.
ஏனென்றால் that is part of the new covenant.
இது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
It comes because we now we know God as a father.
இப்பொழுது தேவனை நாம் தகப்பனாக அறிந்திருக்கிறபடினாலே இந்த வார்த்தை வருகிறது.
This is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
Where we know God as a father.
நாம் தேவனை ஒரு தகப்பனாக
அறிந்திருப்போம். He's not even going to punish you for what happened last year.
கடந்த வருடத்தில் நடந்த காரியத்துக்காக கூட இப்பொழுது உங்களை தண்டிக்க மாட்டார்.
God will immediately correct us.
தேவன் உடனடியாகவே நம்மை திருத்துவார்.
When he punishes us.
அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது,
let me tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
He will tell you why you are doing it. Why he is doing it.
ஏன் அதை அவர் செய்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் சொல்லுவார்.
Supposing you punish your little child.
உங்கள் சிறு பிள்ளையை நீங்கள் தண்டிக்கிறீர்கள்.
And this 6-year-old says, Daddy, why are you punishing me?
6 வயது பையன், அப்பா என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறான்.
What will you say?
என்ன சொல்வீர்கள்?
No, I won't tell you.
நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்வீர்களா?
Any father like that?
அப்படி யாராவது அப்பா அம்மா இருக்கிறார்களா?
You think God is a better father than us?
நம்மை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகப்பன் என்று எண்ணுகிறீர்களா?
If he punishes you, he'll tell you.
உங்களை தண்டிக்கும் பொழுது எதற்காக தண்டிக்கிறேன் என்பதையும் அவர் சொல்லுவார்.
If he doesn't tell you, then what you are getting is not a punishment.
அப்படி அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைப்பது தண்டனை அல்ல.
Supposing I get a fever.
எனக்கு ஜுரம் வந்து விட்டது.
That may be a punishment.
அது தண்டனையாக கூட இருக்கலாம்.
I ask the Lord, Lord, why is this?
ஆண்டவரே, ஏன் இந்த ஜுரம் வந்தது?
And the Lord may show me 2-3 days earlier I did something.
2-3 நாட்களிலே முன்பாக ஏதோ ஒன்றை செய்தேன் என்று ஆண்டவர் காண்பிப்பார்.
And if he doesn't say anything,
ஒன்றுமே அவர் சொல்லவில்லை எனில்,
then it's not a punishment.
அது தண்டனை அல்ல.
That may be because there's a flu in the town, I also got it.
அந்த ஊரிலே தொற்று வியாதி இருக்கிறது, அது எனக்கும் அந்த தொற்று ஜுரம் வந்து விட்டது.
So don't, there must be no condemnation in your heart. Oh, God is punishing me, he's not telling me why I'm getting it.
ஆகவே தேவனை தண்டிக்கிறார், ஏன் தண்டிக்கிறார் என்றும் சொல்லுவதில்லையே என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு ஆக்கினை அடைய வேண்டாம் அல்லது குற்ற உணர்வு அடைய வேண்டாம்.
All these fears are because we don't believe in God's perfect love.
தேவனுடைய பூர்ண அன்பிலே நாம் நம்பிக்கை வைக்காதபடினாலே தான் இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது.
We must know God as Father.
தேவனை ஒரு தகப்பனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Yeah, we can call him God because he is God.
அவரை தேவனே என்று நாம் அழைக்கலாம், ஏனென்றால் அவர் தேவன்தான்.
We can call him Lord.
ஆண்டவரே என்று அழைக்கலாம்,
because he is Lord.
அவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால்.
But more than any title that you use in prayer, you must use Father.
நீங்கள் உங்கள் ஜெபத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த பெயர்களை காட்டிலும் அதிகமான நேரங்கள் நீங்கள் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
When I pray, I call him God. I call him Lord, I call him Lord Jesus, everything.
நான் ஜெபிக்கும் பொழுது தேவனே, ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே என்று அழைக்கிறேன்.
Even the apostles did that in Acts 4. Oh Lord.
அப்போஸ்தலர்கள் கூட அந்த விதத்திலே அவர் ஜெபித்தார்கள், ஆண்டவரே என்று.
But more than anything else.
ஆனால் எல்லா பெயர்களை காட்டிலும் அதிகமாக.
Now if we pray 10 times, 8 times we must pray Father, that 1 or 2 times you can call him God or Lord.
10 முறை நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் 8 முறை அப்பாவே என்று தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 முறை நீங்கள் மற்ற பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள்.
At least 75% of your prayers must be Father.
குறைந்தபட்சம் 75% உங்களுடைய ஜெபமானது பிதாவே, அப்பாவே, தகப்பனே என்றுதான் இருக்க வேண்டும்.
Because Jesus said, when you pray, say Father.
ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Now, when I pray in Bangalore in the public meetings, in the Sunday meeting,
ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலே பெங்களூரிலே ஜெபிக்கும் பொழுது,
I never pray more than 1 minute because I've taught people, when you pray in public, don't pray for more than 1 minute. No mic, no nothing.
அப்பொழுது மைக்கும் இல்லை, மின்சாரமும் இல்லை.
5,000, that is 2-3 times size of this.
இங்க இருக்கிறவர்களை காட்டிலும் 3-4 மடங்கு அதிகமான கூட்டம்.
He must have had a very strong voice.
அவருக்கு உண்மையாலுமே வலிமையான ஒரு குரல் வளம் இருந்திருக்கும்.
We are all very weak compared to him.
அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளாம் பலவீனர்களாக இருக்கிறோம்.
Anyway, thank God for these helps for weak people.
பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
So, as I was saying, when we pray, we must call Him Father.
நான் சொன்னது போல நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும்.
So, whenever I pray in public, as I said, I take only 1 minute.
பொதுப்படையாக நான் ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே ஜெபிப்பேன் என்று கூறினேன்.
So that in 20 minutes, at least 20 people can pray. So, as I was saying, if we have 20 pieces of cake in a room with 20 people,
ஒரு அறையில் 20 பேர் இருக்கிறார்கள், நீங்கள் 20 கேக் துண்டுகளை ஒருவர் கொண்டு வந்தால்,
if one person takes 5, then some 3 or 4 people won't get anything.
ஒரு நபர் 5 துண்டுகளை எடுத்துக்கொண்டால் 3-4 பேர்களுக்கு கேக்கே கிடைக்காது.
So, if you have 20 minutes for prayer and one person takes 5 minutes, then other people don't get time to pray.
ஆகவே 20 நிமிடங்கள் நமக்கு ஜெபிப்பதற்கு இருக்கும் பொழுது ஒரு நபர் 5 நிமிடங்கள் எடுத்து ஜெபித்தால் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது.
In all of our churches, I recommend that Sunday morning prayer you take 1 minute.
ஆகவே நம்முடைய எல்லா சபைகளிலேயும் நான் ஆலோசனையாய் கூறுவது என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெப நேரத்திலே ஒரு நிமிடம் மட்டுமே எடுத்து ஜெபியுங்கள்.
Otherwise, all pray together. That's okay.
இல்லாத பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள், அதுவும் நல்லதுதான்.
Unless it is a special prayer meeting where we are praying for a long time, like whole day fasting and prayer, then you can take as long as you like.
விசேஷித்த ஜெப கூட்டங்களிலே, உதாரணமாக ஒரு நாள் உபவாச கூட்டம் என்று எல்லாம் ஒழுங்கு செய்யும் பொழுது, அப்பொழுது உங்கள் இருதய பாரத்தை கேட்டபடி நீங்கள் நீண்ட ஜெபங்களை செய்யலாம்.
So, but whenever I pray, what I was saying is, I always pray Father.
எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் பிதாவே என்று சொல்லிதான் ஜெபிக்கிறேன்.
Because even the smallest thing that Jesus said, I want to obey.
இயேசு சொல்லிக் கொடுத்த சிறு காரியங்களுக்கு கூட நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
And Jesus said, when you pray, pray like this, our Father who art in heaven.
ஜெபம் பண்ணும்பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And even the word Father is a very official word.
பிதாவே என்கிற இந்த ஒரு வார்த்தை கூட அது மிகவும் சிறிய முறையில் சொல்லப்பட்ட வார்த்தையை போல காட்சியளிக்கிறது.
See Romans chapter 8.
ரோமர் 8 அதிகாரம்.
That when the Holy Spirit comes into our heart,
பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வரும்பொழுது,
verse 15,
15ஆம் வசனம்,
because we are sons,
நாம் புத்திரர்களா இருக்கிறபடினாலே,
what does he cry out from within?
உள்ளே இருந்து அந்த ஆவியானவர் எப்படி அவர் கூப்பிடுகிறார்?
அப்பா, Father.
அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறார்.
See, two words.
இரண்டு வார்த்தைகள்,
Daddy and Father.
அப்பா, பிதாவே.
What do you call your father?
உங்களுடைய அப்பாவை எப்படி நீங்கள், உங்கள் தகப்பன்மார் எப்படி சொல்லி அழைக்கிறீர்கள்?
I don't think you'll call him father. I think you'll call him daddy.
நீங்கள் உங்களுடைய அப்பாவை தகப்பனே என்று நீங்கள் யாரும் கூப்பிடுவதில்லை, பிதாவே என்று கூப்பிடுவதில்லை, ஆனால் அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள்.
That's how we must call our God.
இப்படித்தான் நம்முடைய தேவனையும் நாம் கூப்பிட வேண்டும்.
Daddy.
அப்பா.
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 That's how we are to call him.
இப்படித்தான் நாம் அவரை அழைக்க வேண்டும்.
That's what Jesus taught us.
இயேசு இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
And that's what the Holy Spirit teaches us.
பரிசுத்த ஆவியானவரும் இதைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார்.
Imagine that the Jesus is saying that and the Holy Spirit is saying that and still many believers are afraid to say that.
இயேசு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அப்படி கூப்பிடும்படியாய் நம்மை ஏவுகிறார், ஆனாலும் அநேக விசுவாசிகளுக்கு இப்படி கூப்பிடுவதா இல்லையா என்ற ஒரு கலக்கம் சந்தேகம் இருக்கிறது.
Why this fear?
ஏன் அந்த பயம் இருக்கிறது?
Because we've been influenced by all this false religion concept that God is some to be respected, we don't go near him.
பொய்யான மதங்கள் பிரகடனப்படுத்துகிறதான ஒரு காட்சி நமக்கு இருக்கிறது. தேவன் என்றால் பயங்கரமானவர், அவரை நாம் நெருங்க முடியாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் பயப்படுகிறோம்.
Yes, he is great almighty God who runs the universe.
அவர் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன்தான்.
Think of some big factory here.
இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலையை எண்ணி பாருங்கள்.
10,000 workers.
அங்கே 10,000 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
The managing director is a very big man.
அங்கே உள்ள நிர்வாக இயக்குனர் என்பவர் மிகுந்த பெரிய மனிதராக இருக்கிறார்.
You can't see him easily. You got to go through so many secretaries before you meet.
அவரை அவ்வளவு எளிமையாய் பார்த்து விட முடியாது. எத்தனையோ செயலர்களை கடந்துதான் செல்ல வேண்டும்.
You can have a worker there who worked in the factory 30 years and said, I never spoke once to the managing director.
30 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையிலே நான் வேலை பண்ணுகிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு முறை கூட நான் நிர்வாக இயக்குநரிடத்தில் பேசியதே இல்லை என்று சொல்லக்கூடியவரும் இருப்பார்.
I could submit applications to him, get my salary and all, but I never talked to him.
என்னுடைய விண்ணப்ப படிவத்தை எல்லாம் அவருடைய பெயர் போட்டு அனுப்புகிறேன், எனக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் ஒரு காலம் நான் அவரிடத்தில் பேசுவதில்லை என்று
சொல்றார். But that managing director's 3-year-old boy,
ஆனால் அந்த நிர்வாக இயக்குநருடைய 3 வயது பையன்,
he just goes and sits on his lap.
அவன் போய் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான்.
எவ்ரி டே,
ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து கொள்கிறான்.
How is that?
அது எப்படி?
He says, he is not managing director to me, he is my daddy.
அவர் எனக்கு நிர்வாக இயக்குனர் கிடையாது, அவர் எனக்கு அப்பா, என்று அந்த குழந்தை சொல்லும்.
Do you know God like that?
தேவனை அப்படிப்பட்டவராய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
God is running the biggest factory in the world.
இந்த உலகத்திலே மிகப்பெரிய தொழிற்சாலையை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார்.
He's running the whole universe.
இந்த அண்ட சராசரத்தையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
Not 10,000 workers but millions of angels and stars and planets and so many things.
அவருக்கு ஏதோ 10,000 ஊழியர்கள் அல்ல, அவருக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள் எல்லாம் இருக்கிறது.
Angels cover their face when they go before him.
அவருக்கு முன்பாக செல்லும் பொழுது தூதர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள்.
They can't go near him.
அவருக்கு அருகாமையில போக முடியாது.
You know what I do?
நான் என்ன செய்கிறேன் தெரியுமா?
Shall I tell you?
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
I go and sit on his lap.
நான் போய் அவர் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்வேன்.
I say, Daddy.
அப்பா என்று சொல்லுவேன்.
I have a little problem.
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது.
Please help me.
எனக்கு உதவி செய்யுங்க.
And he says, son,
மகனே கவலைப்படாதே.
I'll take care of that.
நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
Do you talk to God like that?
அப்பாவினிடத்திலே தேவனிடத்திலே இப்படி பேசுகிறீர்களா?
You know there are some songs where the word Jehovah comes.
சில பாடல்களிலே யெகோவா யெகோவா என்று பலமுறை வருகிறது.
I never sing those songs.
நான் அந்த பாடலை பாடுவதில்லை.
Why?
ஏன்?
Because he's not Jehovah to me, he's daddy.
அவர் எனக்கு யெகோவா இல்ல, அவர் எனக்கு அப்பா.
But you say his name is Jehovah.
ஆனால் அவருடைய பெயர் யெகோவா தானே என்று சொல்கிறீர்கள்.
But supposing one day my son comes to me.
ஒரு முறை ஒரு மகன் இடத்துல வருகிறான் என்று வைத்துக்கொள்வோம். என்னுடைய மகன் இடத்துல வருகிறான்.
And says, Mr. Poonen, can I speak to you?
திரு பூனன் அவர்களே, உங்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்.
Your son, are you angry with me or why are you talking like that?
மகனே, என் மீது ஏதோ கோபமா, என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்பேன்.
Definitely I'll think he's angry with me because he's calling me Mr. Poonen.
என்னை திரு பூனன் அவர்களே என்று கூப்பிடுகிற அப்படினாலே கண்டிப்பாக மகனுக்கு என் மீது கோபம் வந்து விட்டது என்றுதான் நினைவேன்.
Why are you surprised? Isn't that your name, Mr. Poonen?
திரு பூனன் அவர்களே, இது உங்களுடைய பெயர் தானே, ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்?
Yeah, everybody else calls me like that.
எல்லாரும் என்னை மிஸ்டர் பூனன் என்று கூப்பிடுகிறார்கள்.
Even if my son comes to me and says, Brother Zach, can I speak to you?
என்னுடைய மகன் இடத்திலே வந்து சகோதரர் சகரியா பூனன் அவர்களே, உங்களிடத்தில் நான் பேசட்டுமா என்று கேட்டால்,
I said, why are you angry with me? Why are you calling me Brother Zach?
என்னை சகோதரர் என்று அழைக்கிறாய், எனக்கு என் மீது உனக்கு கோபமா என்று கேட்பேன்.
That is my name.
அது என்னுடைய பெயர் தான்.
But he is my son.
ஆனால் அவனுடைய மகன்.
Jehovah is his name.
அவருடைய பெயர் யெகோவா தான்.
Not for me.
அது எனக்கு யெகோவா இல்ல.
Daddy.
எனக்கு அவர் அப்பா.
It has changed my life.
இந்த கண்ணோட்டமானதுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
I am also tempted to fear just like you.
உங்களை போலவே பயப்படுவதற்கு நானும் சோதிக்கப்படுகிறேன்.
I am also tempted to be anxious about so many things in this difficult world.
இந்த கடினமான உலகத்திலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கும் பதஷ்டமடைவதற்கும் நானும் சோதிக்கப்படுகிறேன்.
I have also had problems like you have had.
உங்களுக்கு இருந்தது போலவே எனக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது.
I have had financial problems.
எனக்கு பொருளாதார பிரச்சனைகள், பண நெருக்கடி இருந்திருக்கிறது.
I have lived with less money than most of you sitting here.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அநேகரே காட்டிலும் மிகுந்த குறைந்த வருமானத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன்.
When I started serving the Lord 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலே.
But you know who took care of me?
என்னை யார் பொறுப்படுத்திக் கொண்டது தெரியுமா?
My daddy.
என்னுடைய அப்பா.
So I want to say to all of you.
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
You need to know God as your daddy.
தேவனை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
That is the perfect love that will cast out all fear.
இந்த பூரண அன்புதான் எல்லாவிதமான பயத்தையும் புறம்பே தள்ளும்.
Learn to speak to him, my father, daddy in heaven.
அவரிடத்திலே பரமமண்டலத்தில் இருக்கிறவருடைய அப்பாவே பிதாவே என்று நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
I feel that we are not doing that enough.
நாம் போதுமான அளவு இதை செய்வதில்லை என்று தான் நான் உணர்கிறேன்.
I'm not criticizing anybody.
நான் யாரையும் குறை கூறுவதில்லை.
But I feel that most people call him Lord.
அநேகர் அவரை ஆண்டவரே என்று தான் அழைக்கிறார்கள்.
That's not wrong.
அது தவறு அல்ல.
He is my Lord.
அவர் என்னுடைய ஆண்டவர் தான்.
And many times when I worship him I say, oh God, you are my Lord.
அநேக சமயங்களில் நான் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனே நீர் என்னுடைய ஆண்டவர் என்று ஆராதிக்கிறேன்.
That I do it and I will continue to do it.
நான் அதை செய்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன்.
We sing many songs, oh God.
ஓ தேவனே, எவ்வளவு அற்புதமானவர் என்றெல்லாம் பாடல்களை பாடுகிறோம்.
That's right.
அது சரிதான்.
But
ஆனால்
we must talk to him more as daddy.
அவரை அப்பா என்ற ரீதியிலே தான் அதிகமாக அவரிடத்தில் பேச வேண்டும்.
More than at least 50% of the time.
குறைந்தபட்சம் 50% அதிகமாக நான் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
See, many of you in your home ask yourself how you pray.
உங்களிலே அநேகர் இங்கே இருக்கிறீர்கள், வீடுகளிலே எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
You ask yourself.
நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள்.
Don't you pray, Lord?
ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பதில்லையா?
Evening you pray.
மாலையில ஜெபிக்கிறீர்கள்.
Lord.
ஆண்டவரே.
Next morning.
அடுத்த நாள் காலை.
Lord.
ஆண்டவரே.
A whole year is like that.
வருஷம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது.
ஓகே, there's nothing wrong in it.
சரி, அதுல தவறு இல்லை.
Why not do what Jesus said and call him daddy?
இயேசு நமக்கு அப்பா என்று அழைக்க கற்று கொடுத்திருக்கிறாரே, ஏன் அப்படியும் நீங்கள் ஜெபிக்க கூடாது?
He said when you pray say our father who art in heaven.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று அவர் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார்.
He said that in Matthew chapter 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதே அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
Verse 9. Pray then in this way.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. 9ஆம் வசனம்.
Father who art in heaven.
பரமண்டலங்களில் இருக்கிற அல்லது பரத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே.
Luke 11.
லூக்கா 11ஆம் அதிகாரம்.
The disciples said, Lord, teach us to pray.
ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள்.
Verse 1.
1ஆம் வசனம்.
You go to Jesus today and say, Lord, teach us to pray.
ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நீங்களும் போய் கேட்கும் பொழுது.
He'll say, when you pray, say, Father.
நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள்.
I want to say the same to you.
இதே காரியத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
I am teaching you how to pray.
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்.
You think it's a small thing?
ஏதோ சிறிய காரியம் என்று எண்ணுகிறீர்களா?
That's why there's so much fear in your life.
ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கள் காணப்படுகிறது.
So when you think of father, don't think of your father.
ஆகவே தகப்பன் என்று சொன்னால் உங்கள் சொந்த அப்பாவை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம்.
God is different.
தேவன் வித்தியாசமானவர்.
He's perfect love.
அவர் பூர்ண அன்புள்ளவர்.
He loves you intensely.
அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார்.
So let's learn to call him daddy.
ஆகவே அவரை அப்பாவே அப்பா என்று அழைக்க கற்றுக்கொள்வோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father, thank you for this time.
பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for your care for us.
ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
That we can know your love for us.
ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொள்ள முடியுமே.
We pray that that perfect love will cast out all fear.
ஆண்டவரே, இந்த பூரண அன்பானது எல்லா பயத்தையும் புறமே தள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.